ஏழு கொத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிறவர், ஏழு நட்சத்திரங்களை ஏந்தியவராய் நிற்கிறவர், உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 45 அதிகாரம், ஆதியாகமம் 45 அதிகாரம் 1-4 வரையும் வாசிங்கள்.
அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். பார்ப்போனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என்கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான்.
யோசேப்புடைய ஒட்டுமொத்தமான கதை நமக்கு தெரியும் அறிந்திருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பல காலங்களுக்கு பின்பதாக யோசேப்பும் யோசேப்புடைய சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே, நேரத்திலே, காலத்திலே அவர்கள் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே யோசேப்பு செய்த காரியம் என்ன தெரியுமா? யோசேப்பு தன் சகோதரர்களை கண்ட உடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் மனங்கசந்து அழுதான். பாருங்க, யாரை பார்த்து தெரியுமா? நன்மை செய்த சகோதரர்களை பார்த்து அவன் அழுதிருந்திருந்தால் நியாயமானது, சந்தோஷத்துக்குரியது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் ஒருவருமே நினைத்திராத காரியத்தை செய்த தன்னுடைய சொந்த சகோதரர்களை பார்த்து யோசேப்பு என்ன செய்கிறார் தெரியுமா? அழுகிறான். மற்றவர்கள் கேட்கத்தக்கனவையாக அழுகிறான். பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்கத்தக்கனவையாக அழுகிறான். ஏன் அழுகிறான்? ராஜாக்கு அடுத்த இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை எவ்வளவு தூரத்திற்கு கீழே கொண்டு வந்து இருக்கிறான் என்பதை நாம் கணக்கிட வேண்டியது அவசியமான. யாருக்கு முன்பாக தெரியுமா? தனக்கு அநியாயம் செய்தவனுக்கு முன்பதாக, தனக்கு அக்கிரமம் செய்தவர்களுக்கு முன்பதாக. ஒருவேளை தேவன் யோசேப்பை உயர்த்தி இருக்காவிட்டால் அவனுடைய எதிர்காலம் தாறுமாறாகுவதற்கு காரணமா இருந்த அவர்களை பார்த்து யோசேப்பு என்ன செய்கிறான் தெரியுமா? மனம் கசந்து அழுகிறான். மனம் கசந்து அழுகிறான். யாருக்கு? நன்மை செய்தவர்களுக்காக வேண்டி அல்ல, அநியாயம் செய்தவர்களுக்காக வேண்டி, அக்கிரமம் செய்தவர்களுக்காக வேண்டி. ஜெயிலே போடப்பட்டு, குழியிலே போடப்பட்டு 30 வெள்ளிக்கு விற்கப்பட்ட அந்த மனுஷன் அவர்களை பார்த்து அழுகிற ஒரு காலத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, சொந்த சகோதரர்களுக்காய் அவன் மனம் கசந்து அழுதான். பாருங்க, நான் கேட்கிறது என்ன தெரியுமா? நாம் சகோதரர்களுக்காக வேண்டி அழுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லாவிட்டால் சகோதரர்களை அல பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் சகோதரர்களுக்காக வேண்டி மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அழுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லாவிட்டால் அல பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? யோசேப்பு ஒரு மனுஷன், அவன் தனக்கு அநியாயம் செய்தவர்களுக்காய் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்களை கண்ட பொழுது அழுது அவர்களை கட்டி அணைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நானும் நீங்களும், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும், நான் இந்த காரியத்தை சிந்திக்கிற பொழுது ஒரு விதத்தில் சிந்தித்தேன், எப்படி தெரியுமா? நானும் நீயும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை பேச்சிலே வெளிப்படுத்தக் கூடாது. நானும் நீயும் இன்னைக்கு நாம் சொல்லலாம், நான் தேவனுடைய ஊழியக்காரன். அல்லாவிட்டால் நீங்கள் சொல்லலாம், நான் ஊழியம் செய்கிறவன், தேவன் என்னோடு பேசுகிறார், தேவன் என்னை நடத்துகிறார், அப்படி என்று சொல்லி நாம் சொல்லலாம் இல்லையா? ஆனால் அதைவிட இவைகளே நாம் தேவனோடு இருக்கிறோமா இல்லையா என்பதை காட்டி கொடுக்கிறதாகும். ஏன் தெரியுமா? யோசேப்பு அவன் சொல்லுகிறான், தேவன் என்னோடு கூட இருந்தபடியினால் நான் இப்ப இங்கே இருக்கிறேன். தேவனோடு ஒரு மனுஷனோடு தேவன் இருக்கிறார் என்பதற்கு இதுதான் காரியங்களை ஒழிய உன்னுடைய பேச்சு கிடையாது, உன்னுடைய வேதத்தில் இருக்கிற அறிவு கிடையாது, அந்த காரியங்கள் எதுவும் கிடையாது. உன்னுடைய எதிராளி, அது எதிராளி என்பதை விட உன் சகோதரனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். உன் சபையிலே, உன் சபையின் சகோதரர்கள் மத்தியிலே நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்பது நீ தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்பதை வெளிப்படுத்தும். உன் பேச்சிலே அல்ல. இன்னைக்கு நான் பேச்சை குறித்து, நாவை குறித்து பேசலாம் என்று சொல்லி கூட நான் விரும்பினேன். யோசேப்புக்கு அநியாயம் செய்தவர்களை பார்த்து அவன் மனம் கசந்து அழுது அவர்களை கட்டி அணைத்து என்ன தெரியுமா சொன்னா, நான் தாயா யோசேப்பு, நீங்க எனக்கு அநியாயம் செய்தீங்க, அந்த யோசேப்பு நான் தான், பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் தான் அந்த யோசேப்பு. அதை விட மேலாக 50வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 14வது வசனத்தில் இருந்து வாசிங்க. ஆதியாகமம் 50:14 வாசிங்க.
யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனுடைய கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடை முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும்.
பாருங்க, இங்க பாருங்க, உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய ஊழியக்காரராக நாங்க செய்த அநியாயத்தை மன்னிங்கப்பா. அவங்க கொடுக்கிற காரி இப்படித்தான். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் இப்படித்தான். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் என்ன தெரியுமா, வேதத்தை கையில வைத்துக் கொண்டு கதைப்பதோடு வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். ஆனால் உடைய வாழ்க்கை கிறிஸ்துவனோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டும். அது அப்படி நிரூபிக்கும் வரைக்கும் நீ தேவனுடைய பிள்ளை என்று நீ சொல்வதில் பிரயோசனம் எதுவும் கிடையாது. ஆசிங்க தொடர்ந்து.
ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று
நாங்கள் அநியாயம் செய்தோம் அவங்க
ஏற்றுக்கொண்டாங்க சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரனும் போய் அவனுக்கு முன்பாக
பாருங்க, அவங்க சொல்றாங்க, யோ நாங்க அநியாயம் செய்துட்டோயா, உனக்கு விரோதமாய் அநியாயம் செய்து உனக்கு விரோதமாய் கூட பேசிட்டோம், உனக்கு தகாத விதத்துல நாங்க நடந்து கொண்டுட்டோம். அவங்க சொல்றாங்க, யோசேப்பு ஒரு தேவ மனுஷன் என்ன செய்கிறான் தெரியுமா, அழுது கொண்டு இருக்கிறான், அழுது கொண்டு இருக்கிறான், அழுது கொண்டு இருக்கிறான். இது ஒரு தேவ மனுஷனுடைய சாயலாக தொடர்ந்து வாசிங்க.
அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி.
பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு முன்பாக ஒருவன் பேசினா அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, நான் உனக்கு அடிமையப்பா, நான் உனக்கு விரோதமாக காரியங்களை செய்துட்டோம். இதைத்தான் மனிதர்கள் எதிர்பார்ப்பர். இப்படி ஒரு மனுஷன் வரணும் என்னிடத்துல, வரணும் வறந்து வரணும். பாருங்க, என்னிடத்துல வந்து நான் செய்ததெல்லாம் புள்ளியன்னு சொல்லணும். அதைத்தான் வெளியில இருக்கிறவன் எதிர்பார்த்தா எதிர்பார்க்கட்டும், ஆனால் சபைக்குள்ள நீ இருக்கிற நீ எதிர்பார்ப்பாயா இருந்தா தேவன் உன்னோடு இருக்க முடியாது. தொடர்ந்து வாசிங்க.
வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினா, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான்.
அநியாயம் செய்தவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறவன் தான் தேவ மனுஷன். அல்லாவிட்டால் தேவ மனுஷன். அநியாயம் பண்ணினவனுக்கு ஆறுதல் சொல்லி பச்சமா பேசுறாயா, அன்பா பேசுறான். சரி, நடந்தது நடந்துட்டு விடு, நடந்தது நடந்துட்டு விடப்பா. நீங்க செய்தது அநியாயம் தான் எனக்கு தெரியும், ஆனா தேவன் என்னோடு இருந்தார். யார் இருந்தார்? தேவன் என்னோடு இருந்தார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இப்படி நடக்கிறோமா? இப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோமா? இல்லைன்னா நடந்தது சரி எது பிள்ளை என்று சொல்லி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசேப்புக்கு அநேகர் இருந்தார்கள் ஆராய்வதற்கு, சரி பிள்ளை சொல்லுவதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு. ஆனாலும் அவன் எல்லா இடத்திலையும் நான் தேவ மனுஷன் என்பதை நிரூபித்தான். அதான் காரணமாகும் இல்லையா? எல்லா இடத்திலையும் அவன் நிரூபித்தது என்ன தெரியுமா? நான் தேவனுடைய மனுஷன், தேவன் என்னோடு இருக்கிறார், அதனால தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னான். பாருங்க, அநியாயம் செய்தவர்களை பார்த்து நீங்க அழாதீங்கப்பா, நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் உங்களை பாதுகாக்கிறேன், நான் உங்களை காத்துக்கொள்றேன், பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் நான் உங்களை பாதுகாக்கிறேன் ஐயா. இதுதான் ஒரு தேவனுடைய மனுஷன். அல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன தெரியுமா? நன்மை செய்தவன் அநியாயம் செய்தவனுக்கும் அதை மனதில் வைத்திருக்காமல் நன்மை செய்கிறவனே ஒரு தேவ மனுஷனாக இருக்க முடியும். இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது அங்கால வச்சிருங்க, சேர்ச்சுக்கு போகிறோம் வருகிறோம் என்று சொல்லுகிறதையும் அங்கால வச்சிருங்க. ஆனால் நான் தேவனுடைய மனுஷன் என்பதை எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் நிரூபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த காலகட்டத்துக்கு தேவையானவர்களை ஒழிய, நான் கிறிஸ்தவன், தேவன் என்னோடு பேசுகிறார், தேவன் எனக்கு அதை சொல்லுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் தேவையில்லை. ஏன் தெரியுமா? பரிசேயர் சதுசேயர் பேசினது ஒன்று, செயல்பட்ட விதம் இன்னும் ஒன்றாகும். அதே கண்ணத்திலே இன்றைய சபைகள் வாழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. நாங்கள் பேசுகிறது ஒன்று, அடுத்த நிமிஷம் செய்கிறது இன்னும் ஒன்றாகும். வழங்குறதா? நாம பேசுகிற பேச்சிலே நாம் நிற்பது அல்ல. ஆனால் யோசேப்பு என்கிற தேவ மனுஷன், அவன் துன்ப காலத்திலையும் தேவனுக்கு முன்பாக நின்ற ஒரு மனுஷன், அவன் உயர்ந்திருக்கிற காலத்திலையும் அவன் தேவனுக்கு முன்பாக நின்ற ஒரு மனுஷன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எல்லாரும் ஒருவேளை உயர்ந்திருக்கிற பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் துன்பப்பட்டு இருக்கிற பொழுதும் சீரப்பட்டு இருக்கிற பொழுதும் காயப்பட்டு இருக்கிற பொழுதும் தாழ்த்தப்பட்டு இருக்கிற பொழுதும் நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லாவிட்டால் பேச்சிலே மாத்திரம் எங்கள் வாழ்க்கை ஓடுகிறதா என்பது இன்றைய நாளிலே உனக்கு முன்பாக பெரிய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டியது அவசியமாமே. ஆதியாகமம் 13 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாதம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்த மேப்பருக்கும் லோத்தினுடைய மந்த மேப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேப்பருக்கும் உன் மேப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான்.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இரண்டு சகோதரர்கள், இரண்டு சகோதரர் மத்தியிலே உராய்வு ஏற்பட்டது. சகோதரர் மத்தியிலே உராய்வு ஏற்படுகிறது நார்மலான காரியம், அது தவிர்க்க முடியாதது ஒன்று. ஆனால் ஆபிரகாம் என்கிற தேவ மனுஷன் என்ன தெரியுமா சொன்னா, வாப்பா நாங்க யார் தெரியுமா, நானும் நீ யார் என்று சொல்லி தெரியுமா, நாங்க சகோதரர், நாங்க ஒரு தேவனை ஆராதிக்கிறவர்கள், நாங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், நாங்க யார் தெரியுமா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம், நாங்க யார் தெரியுமா, தேவன் அழைத்து வந்த ஜாதி, நாயா நீ நானும் நீ யார் தெரியுமா, தேவனுடைய பிள்ளைகள். அதனால நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம். இது ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தை. இது ஒரு தேவ மனுஷி சொல்லுகிற வார்த்தை. நீ என்ன சொல்லுகிறாய், நான் இன்றைக்கு என்ன சொல்லுகிறேன்? தேவப்பிள்ளை, நான் தேவப்பிள்ளை, நான் பரிசுத்தவான், நான் என்னோட தேவன் பேசுகிறார், நான் யார் என்று சொல்லி தெரியுமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இரண்டு சகோதரர் என்னத்துல பிரச்சு தெரியுமா? சொத்து பத்து கூடி பிரச்சனை ஆயிட்டது, ஆடு மாடெல்லாம் வளர்ந்து பிரச்சனை ஆயிட்டது. ரெண்டு சகோதரர்கள் ஒன்றாகி இருக்கிறதுக்கு இன்றைக்கு சொத்து பத்து கூட பிரச்சனை ஆயிட்டது இல்லையா? ஆகவே சொத்து பத்து கூட நிக்கிறாங்க ரெண்டு பேரும். கூப்பிட்ட ஆபிரகாம், வாயா. சிலருக்கு சிலர் கூப்பிட்டு சில அன்பான வார்த்தைகளை சொல்லி விடுவதற்கும் விருப்பம் இல்லை. என்ன தெரியுமா, நான் ஏன் கூப்பிடணும், நான் ஏன் கதைக்கணும்? உங்கள் கொழுப்புகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உருக்கப்படுவதாக. ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னான்? யவாயா, நாம் யார் என்று தெரியுமா உனக்கு? நீ நான் யார் என்று சொல்லி தெரியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு தேவனை ஆராதிக்கிறவர்கள். எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் சரிப்பட்டு வராத காரியம், உனக்கும் எனக்கும் பிரச்சனை தகுந்த காரியம் கிடையாது. அதனால நான் உனக்கு ஒன்று சொல்லவா, நீ எந்த பக்கம் போனாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்லுகிறதை தயவு செய்து கவனித்து கேளுங்க. எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலையிலையும் ஆசீர்வதிக்க தவறாதிருங்கள். எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலையிலையும் ஆசீர்வதிக்க தவறாதிருங்கள். ஆபிரகாம் கூப்பிட்டா எப்ப தெரியுமா, பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்ப கூப்பிடுறான். வாங்கி கதியா, எங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? இங்க பாரியா, இவ்வளவு தேசம் இருக்கிறது, எந்த பக்கம் போனாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? நாம் சகோதரர், நான் ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். நீயும் நானும் ஆராதிக்கிறது யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அது தகுந்தது கிடையாது. அதனால நீ எந்த பக்கம் போனாலும் போ, என்னை விட நீ ரட்டிப்பாக பெருகு, என்னை விட நீ ஆசீர்வாதமாக இரு, நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இங்க போனா நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டு நான் அங்கால போறேப்பா. இப்படி நடந்து கொள்ளவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? நான் ஆபிரகாம் செய்தான், லோத்தை கூப்பிட்டான், இது நமக்கு தகுந்தது. ஐயா உன்னை ஆராதி, நீ தேவனுக்கு முன்பாக செய்கிற தகுதி இல்லாத வேலைகள் எத்தனை? நீ தேவனுடைய சமூகத்தில் நின்று செய்கிற தகுதி இல்லாத வேலைகள் எத்தனை? ஆபிரகாம் சொன்னான், நாம் சகோதரர், இப்படி இருத்தல் ஆகாது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்பா. எங்கள் நிமித்தம் மந்தை மேய்ப்பர்கள் சண்டை பிடிக்க வேணாம், எங்கள் நிமித்தம் இன்னும் ஒருத்தன் சண்டை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. நான் சகோதரர், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. ஓ, இப்படி கடைசியா யாரை ஆசீர்வதிச்சீங்க? யாரை ஆசீர்வதிச்சீங்க? யோவான் 13 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசி. யோவான் 13 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசி.
பக்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற நம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் கரியோத்து அவரை காட்டிக் கொடுங்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலை நான் துடைக்கவும் தொடங்கினார்.
பாருங்க, இங்க போறீங்க, நிறுத்துங்க, அங்க போறதுக்கு மேல கொஞ்சம் நிப்போம் பாருங்க. யூதாஸ் கரியோத்து யாரு தெரியுமா? யூதாஸ் கரியோத்து யாருங்க? யூதாஸ் கரியோத்து யாரு? இயேசுவை காட்டி கொடுக்க போகிற சீசன் சொல்லி அறிந்தும், இயேசுவுக்கு அநியாயம் செய்ய போகிற சீசன் சொல்லி அறிந்தும், இயேசுவுக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தொங்கல்ல கொண்டு போய் நிறுத்த போகிற அந்த மனுஷன் என்று சொல்லி இயேசு அறிந்தும் தன் சால்வையை தரையிலே கட்டினார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரம் போதாது, அவருடைய காலையும் அவர் கழுவினார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீயும் நானும் கிறிஸ்தவனா? உங்க பேச்சு விட்டுருங்க, நீங்க பேச்சில் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் சொல்லி எனக்கு தெரியும். செயல்கள் படி நாம் கிறிஸ்தவர்களா? இயேசு என்ன செய்தா தெரியுமா? யூதாஸ், நீதாப்பா காட்டி கொடுக்க போகிறாய். தரையிலே கட்டினார், ஒவ்வொருவராக காலை கழுவினார் என்பதை நாம் மறந்துவிடவே மறந்துவிடக்கூடாது. நான் உங்களை சும்மா தான் கேட்கிறேன், அநியாயம் செய்ய போகிறான் என்று சொல்லி ஒருவனை அறிந்தும் நீங்கள் அவனுக்கு நன்மை செய்தீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்ட வருஷங்கள்ல, கிறிஸ்துவோடு வாழுகிற இந்த வருஷங்கள்ல, ஒருவன் எனக்கு அநியாயம் செய்ய போறார், அவர் எனக்கு அநியாயம் செய்ய போகிறார், எனக்கு தெரியும், இன்னால் எனக்கு நாளைக்கு அநியாயம் செய்ய போகிறது என்று சொல்லி நினைத்தும் அறிந்தும் நான் அவருக்கு நன்மை செய்திருக்கிறேனா? தொடர்ந்து வாசிங்க.
சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார்.
அப்படியே பாருங்க, அதே யூதாஸ் கரியோத்து தேவனுடைய பந்தியில் இருந்தான். அதே யூதாஸ் கரியோத்து தேவனுடைய பந்தியில் இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து, உனக்கு பந்தியில் பங்கில்லை, வெளியே போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, வெளியே போ. அல்லாவிட்டா அவர் பார்த்து சொல்லல, இங்க பாரு, நான் உனக்கு தரமாட்டேன், நான் உனக்கு தரமாட்டேன். அதனாலதான் கர்த்தருடைய பங்கு எடுக்கிற பொழுது அவர்களை தாங்களே ஆராய்ந்து எடுக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சபையின் போதகர் அதை பார்த்து அறிந்து தான் கொடுக்கணும்னு சொல்லி இருந்தா விளங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி? வேதத்தில் நீ இது எடுக்கிறதுக்கு முன்பதாக உன்னை ஆராய்ந்துக்கோ, ஆனா போதகர் பார்த்து நீ அறிஞ்சு இதை கவனிச்சு ஆக்களை சந்திச்சு பேசித்தான் கொடுக்கணும்னு இருந்தா இயேசு கிறிஸ்து அவன் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று சொல்லி அறிந்தும் நன்மை செய்தார் என்பதை நாம் மறக்க கூடாது. நாம் அப்படி இருக்கிறோமா? நாம் அப்படி வாழுகிறோமா? அப்படிங்கிற வாழ்க்கை இருக்கிறதா? மத்தேயு 26:48 வாசிங்க. மத்தேயு 26:48 சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 26:48
அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான், இவனை முத்தம் செய்வோனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான்.
இந்த பாருங்க, இந்த பாருங்க, அப்படி இருக்கு, இங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினால் யூதாஸ் காட்டி கொடுத்தான் சொல்லி நமக்கு தெரியும். வழங்கிச்சுதா? நல்ல ஒரு பாயிண்ட் பாருங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே தான் காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி நமக்கு தெரியும். இயேசுவுக்கும் தெரியும், வந்தவங்களுக்கும் தெரியும், யூதாசுக்கும் தெரியும். ஆனா என்ன தெரியுமா? யூதாசு தன்னை காட்டிக் கொடுக்கிற எதிராளி என்று சொல்லி இயேசு அறிந்தும், என்னை சிலுவையிலே அடிப்பதற்கு இவன் தான் முக்கியமான காரியம் என்று சொல்லி இயேசு அறிந்திருந்தும் அவன் கொடுக்க வந்த முத்தத்தை அவர் தள்ளிவிடவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்தாயா எதிராளி? யோதாசனை காட்டி கொடுக்க போகிறான், முத்தத்தினாலே காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லி அறிந்தும் கூட இயேசு அவன் கொடுத்த முத்தத்தை தள்ளிவிடவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படி வாழுகிறோம்? நாம் கிறிஸ்தவர்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகளா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வளவு அநியாயத்தை செய்தவனுடைய முத்தத்தையே தாங்குகிறார் என்று சொன்னா நீயும் நானும் எம்மாத்திரம்? ஆபிரகாம் லோத்தும் சேர்ந்து அவர்கள் சொன்னாங்க, நீ எந்த பக்கம் போனாலும் உன்னை ஆசீர்வதிச்சு விடுறீங்க, அடுத்த பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யோசேப்பு இவ்வளவு அநியாயங்களை பெற்றிருந்தும் அவன் பக்கமாய் பேசி நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஒரு சகோதரனாக இருக்கிறான். நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லாவிட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சகோதரிடத்தில் அன்பு கூறுவதற்கு எல்லாருக்கும் தெரிகிறது இல்லையே. தேவனிடத்தில் உலகத்தில் இருக்கிறவனும் அன்பு கூறுகிறான், ஆனால் சகோதரத்தில் அன்பு கூற தெரியாமல் இருக்கிறவர்கள் இன்னைக்கு ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். பாரு, ஒன்று ஜோவான் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க. ஒன்று ஜோவான் இரண்டு ஒன்பது.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரையில் இருளிலே இருக்கிறான்.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொன்ன என்ன தெரியும், நான் கிறிஸ்தவையா, நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை நேசிக்கிறவன், நான் தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன், தேவனுக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன், தேவனுக்கு நான் தசமபாகம் கொடுக்கிறேன், தேவ ஊழியத்தை நான் செய்கிறேன், என்னை போல ஒரு மனுஷன் இருக்க முடியாது என்று சொல்லி சொல்லியும் தன் சகோதரனை நேசிக்காத ஒரு மனுஷன் அவன் பாவத்தில் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விளங்குறதா? அதான் நான் சொன்னேன், நாம் பேச்சில கிறிஸ்தவர்களாக எல்லாரும் இருக்கிறோம், இது பெரிய காரியம் கிடையாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமானதும் வேண்டியதானதும் அவசியமானதுமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநியாயம் செய்கிற அந்த மனுஷர்களையும் நேசித்து காண்பித்தார். ஆபிரகாம் என்கிற தேவனுடைய மனுஷன் தன் சகோதரனோடு உறவாடுகிற பொழுது எந்த சூழ்நிலையிலும் தன் சகோதரனை ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். யோசேப்பு என்கிற தேவனுடைய மனுஷன் அவன் தாழ்ந்திருந்த பொழுதும் உயர்ந்திருந்த பொழுதும் தன் சகோதரர்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்யவும் அவன் துணியவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் என்பதை நிரூபித்து காண்பித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அவர் எதை பேசினாரோ அதை செய்து முடித்தார், எதையெல்லாம் செய்து முடித்தாரோ அதையெல்லாம் அவர் பேசி முடித்தார். ஆபிரகாம் என்கிற தேவனுடைய மனுஷன், யோசேப்பு என்கிற தேவனுடைய மனுஷன், அவர்கள் தங்கள் சகோதரர்களை நேசித்த விதத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஒளியிலே
இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான்.
இப்படித்தான் வேத பாரகர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள். எப்படி தெரியுமா? பைபிளை குறித்து நல்லா சொல்லுவார்கள், பைபிள் அறிவு நல்லாக இருக்கிறது. பலருக்கு இந்த அறிவுகள் இருக்கிறது வேதத்தில் இருந்து. வேதத்திலே பைபிள்ல என்ன இருக்குது, எங்க இருக்குதுன்னு சொல்லி அறிவு இருக்கிறது. அது இருந்தா மாத்திரம் போதாது. பாருங்க, அவைகள் சேர்க்கையிலே மாற்றப்பட வேண்டியது முக்கியமானது. அறிவு மாத்திரம் நமக்குள்ள இருந்து பிரயோசனம் கிடையாது. நாம் எல்லாம் இந்த பைபிளை 100 தடவை வாசிக்கலாம், ஆனால் வாழ்க்கையிலே நாம் அதை பிரயோசனப்படுத்தவில்லை என்று அதுல பிரயோசனம் எதுக்கும் இல்லை. நீ வழியில இருக்கிற ஒரு மனுஷனோடு ஒரு மனுஷனாக இருப்பாய், அவ்வளவுதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எண்ணத்தில் இருக்கிறானா? எத்தனை வருஷமா நீங்க இருள இருக்கிறீங்க சொல்றீங்களா? எத்தனை வருஷமா நீங்கள் இருள இருந்து, நான் தேவ மனுஷன், என்னோட தேவன் பேசுகிறார், நான் பரிசுத்தவான், நான் அப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன் சொல்லி வேதத்துக்கு புறம்பாக நீங்கள் செய்கிறதுல எந்த பிரயோசனமும் கிடையாது. நீங்கள் பரிசுத்தமான என்று சொல்லி தலைகளாய் நின்றாலும் அதுல எந்த பிரயோசனமும் கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி 100 தடவை ஒரு நாள் சொன்னாலும் அதுல பிரயோசனம் கிடையாது. நான் ஒளியில இருக்கிறேன், நான் தேவனோடு பேசுகிறேன், நான் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசுகிறார், ஆனால் சகோதரர்களோடு நான் பேசுவது இல்லை. சகோதரர்களோடு சரியான திறன் நான் பின்னுக்கு சில வசனங்கள் இருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்க. நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகளா இல்ல கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர்களுக்கு அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றியது நிமித்தம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் உண்டாயிட்டது. வழங்கிச்சுதா என்னது? கிறிஸ்துவை பின்பற்றியது நிமித்தம். அடுத்த வசனத்தை வாசிங்க.
தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவரிடத்தில் இடர்கள் ஒன்றும் இல்லை.
இந்த பாருங்க, சகோதரிடத்திலிருந்து எவனெல்லாம் அன்பு கூறுகிறானோ, சகோதரிடத்தில் எவன் அன்பு கூறுகிறானோ அவன் தேவனிலே நிலை கொண்டு இருக்கிறான் ஐயா. அவன் தேவனிலே நிலை கொண்டு இருக்கிறான். அவன் தேவனோடு பேசுகிற மனுஷன். அதனாலதான் யோசிப்பு சொன்னா, தேவன் என்னோடு இருந்து என்னை நடத்தினார், தேவன் என்னோடு இருந்து என்னை உயர்த்தினார், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா, நீ உன் சகோதரனை சகோதரியை நேசிக்கிறவர்களாக இருப்பாயே ஒழிய இருளிலே நடக்கிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, 11வது வசனம்.
தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது.
இந்த மனுஷர்கள் அவர்கள் போகிற இடம் இன்னதென்று அறியா. இங்கே சகோதரனை குறித்து பேசப்படுகிறது, உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து அல்ல. சகோதரர்கள் 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 சொல்லி திரும்ப திரும்ப அவன் இருளா இருக்கிறபடினால் அவனுடைய கண்ணெல்லாம் இருட்டாக்கப்பட்டு, அவன் பாவத்தில் இருக்கிறபடினால் அவனுடைய கண்ணெல்லாம் இருட்டாக்கப்பட்டு அவன் போகிற வழி இன்னதென்று தெரியல. ஆனால் யோபன்கிற பக்தன் என்ன தெரியுமா சொன்னா, நான் போகிற வழி இன்னதென்று சொல்லி நீ அறிவிறாண்டவர். அவன் புலம்புகிற காலத்தில் சொல்றான், வலது பக்கம் உண்மை காணல, இடது பக்கம் உண்மை காணல, தேர்ற உண்மை காணல, ஆனாலும் நான் போகிற வழி இன்னதென்று சொல்லி நீர் அறிவீர் ஆண்டவரே. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அப்படிப்பட்ட மனுஷன் கண் குருடாக்கப்பட்டு யாரு சகோதரர்களை குறித்து பேசப்பட்டுக்கிற. இந்த பாருங்க, அங்கங்கே யாராவது கதைக்காம அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அவங்க தேவ பிள்ளைகளே கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன், ஆயிரம் காரியத்தை நீ அடுக்கினா நான் ஆயிரம் வசன வேதத்திலிருந்து அடுக்கிறேன். நீ ஒருவரோடு பேசாம இருப்பதற்கு வேதத்தில் எந்த இடத்திலையும் உனக்கு அதிகாரம் கிடையாது, எந்த இடத்திலையும் அதிகாரம் கிடையாது. சில பேர் அப்படி செய்கிறதுனால நாங்க ஏதோ பெரிய கிறிஸ்தவர்கள் சொல்லி நினைக்கிறது, ஏதோ நாங்க பெரிய ஆக்கள். நாம் அப்படி செய்கிறதுனால ஏதோ நாம வசனத்தை நீ கலைக்காம இருக்கிறதுக்கு பேசாம இருக்கிறதுக்கு வேதத்தில் எந்த வசனமும் கிடையாது. நினைக்க கூடாது அப்படி. நாம நினைக்கிறது அப்படியா, நான் யாரு, நான் கிறிஸ்தவன், நான் பெரிய ஊழியக்காரன், நான் யாரு, தேவன் இரவு பகலா தேவனோடு பேசுறேன், அதனால கதைக்க மாட்டேன். அப்படி வேதத்துல எங்கேயும் இடம் கிடையாது. என்ன சொல்லுகிறது? திருப்பி வாசிங்க, 9 இருந்து திருப்பி வாசிங்க.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே
இருக்கிறான். வாசிங்க,
தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான்.
யாரு சகோதரத்தில் அன்பு? இன்றைக்கு நாம எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நல்ல ஆராதனை செய்துட்டா நாம தேவனோடு பேசுகிறோம் சொல்லி நினைச்சிடறோம், நல்லா வேதம் வாசிச்சுட்டா. அது எல்லாம் தவறுன்னு சொல்லி நான் சொல்லல. பாருங்க, தேவனை பின்பற்றுறதுக்கு அதி முக்கியமான காரியம் இது. ஆனா நீ வாசிக்கிறது எல்லாம் உன் வாழ்க்கையிலே செயற்கையாக மாற இல்லைன்னு சொல்லி சொன்னா இதுதான் சம்பவம், இதுதான் காரியம். தொடர்ந்து வாசிங்க, அடுத்த வசனத்தை.
தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான்.
இருள இருந்து இருள நடக்கிறான், ஒன்றுமே தெரியாது பாருங்க. ஆனா சகோதரன், ஆனா சகோதரன், ஆனா சகோதரி என்று சொல்லி நாம் பேசிக்கொள்ளுகிறோம். 15வது வசனத்தை வாசிங்க.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூறாதிருங்க.
3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க.
தன் சகோதரனை பாய்க்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சரியா நான் சொல்றது, சரியா சொல்றது, உன் சகோதரனை நீ பகைச்சா நீ யார்? கொலைகாரன். கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் வடிவம் அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு அவன் கொலை செய்துட்டான், இல்லாட்டி டிவியில அங்க கொலை செய்துட்டான், அங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து அதிர்ந்து போயிடுறோம் பாருங்க. எப்படியா கொலை செய்கிறது இல்லையா, அதிர்ந்து போயிடுறோம். ஷொக்குன்னா எங்களுக்கு பயங்கர ஷொக் பாருங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான்.
தன் சகோதரனை தன் சகோதரியை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன், நீ கதைக்காத அந்த சகோதரியை நீ கொலை செய்ததுக்கு சரி வலிஞ்சு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆவிக்குரிய பொலிசிக்காரங்க இருந்தா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, அது இல்ல பாருங்க. அதனால இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க.
தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன்,
அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லையா,
நிலைக்கிறாது என்று அறிவிக்கும்.
இன்னைக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம், என்னத்துக்கு தெரியுமா வந்திருக்கிறோம், பரலோகம் போகணும் பாரு, நித்திய ஜீவனை அடியோனும் பாரு. தேவன் வருகிறார் வருகிறார். அதை விட நான் கேட்கிற கேள்விப்படுறது என்ன தெரியுமா, சீக்கிரம் வாருமாண்டவர், சீக்கிரம் வாருமாண்டவர். இந்த சகோதரியோட இருக்க முடியல, சீக்கிரம் வாருமாண்டவர். இந்த பிரதரோட இருக்க முடியல, சீக்கிரம் வாருமாண்டவர். வந்து என்ன செய்கிறது, உன்னைத்தான் அரெஸ்ட் பண்ணணுமே ஒழிய வேறு எதுக்குமே கிடையாது. ஏன் தெரியுமா, நீ உன் சகோதரியோட உன் சகோதரனோட பேசாமல் இருக்கிறபடியினால அங்க ஒன்றுமே நடந்திருக்காது. பாருங்க, அங்க விசாரிச்சா ஒரு பிரச்சனையும் நடந்திருக்க, கதைக்கு போனா ஒன்றுமே நடந்திருக்க இல்லையா, ஒன்றுமே இருக்கா. ஆண்டவரே மேல இருந்து சிரிச்சிட்டு இருக்கு, என்ன ஐயா இது, இருக்கா போய் ரத்தம் சிந்தினேன் இல்லையா. இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, நான் அவரோட கதைக்க மாட்டேன், ஆனா நான் ஊழியம் செய்வேன். மனுஷ கொலை பாதகன், எத்தனை பேர் எத்தனை வருஷமா கொலைகாரரா இருக்கீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆகிருக்கிறீங்க? நான் கதைக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், கை கொடுக்க மாட்டேன், ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஆச்சரியம், எனக்கு என்ன தெரியும், கேள்விப்படுறேன், இந்த கை கொடுக்காட்டிலேயே பெரிய பிரச்சனை உண்டு. ஆண்டர் நான் யோசிச்சேன், அந்த முத்தம் யூதாசுகரியோத்தின் முத்தம் இருக்கு பாருங்க, ஆண்டவர் அதை கூட தள்ளிவிடல. எனக்கு நான் பார்க்க பார்க்க எனக்கு யோசிக்க யோசிக்க என்ன, கட்டிக்கடுக்க போறாயா, கட்டிக்கடுக்க போறான். அந்த மனுஷன் வந்து கட்டி அணைக்கிறான், அந்த அந்த முத்தத்தையும் இயேசு தள்ளிவிடல, இயேசு தள்ளிவிடல, இயேசு தள்ளிவிடல. இன்னைக்கு ஒரு சிலர் கதைக்க போனாலும் பிரச்சனை தான், நித்திய ஜீவன் இராதையா. என்னத்துக்கு நாம ஓடுகிறோம் தெரியுமா, நாம ஏன் வாழுகிறோம் தெரியுமா, ஏன் ஆராதனைக்கு வருகிறோம் தெரியுமா, ஏன் வேதத்தை வாசிக்கிறோம் தெரியுமா, வேதத்தின்படி நாங்கள் நடக்கிறோம் சொல்லி ஏன் புலம்புகிறோம் தெரியுமா, அந்த நித்திய நீ அடையணும் ஐயா. ஏசு நீர் இருக்கிற இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே, ஆனா நான் கதைக்க மாட்டேன், ஆனா நீர் இருக்கிறதுக்கு வருவேன் ஆண்டவரே, நான் ஊழியம் எல்லாம் நல்லா செய்வேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் எல்லா உமக்கு மனு முடிச்சுன்னா சொல்லுவேன் ஆண்டவரே, நீ சொல்றது எல்லாம் அப்படியே செய்வேன் ஆண்டவரே, ஆனா நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, ஆனா இவங்களோட எனக்கு சரி வர. உனக்குள்ள நித்திய ஜீவன் இல்லையா, கிடையாது, அது நிலைத்திருக்காது, அது நிலைத்திருக்காது. ஒருவேளை இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், இனி இருக்காது. ஏன் தெரியுமா, உன் கையில தான் எல்லாம். 13-14 வாசிங்க, அதே அதிகாரம், 3வது அதிகாரம், 13-14 வாசிங்க.
சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
இங்க பாருங்க, நாங்க சகோதரர்ல என்ன செய்கிறோம், அதை வாசிங்க 14வது வசனத்தை.
நாம் சகோதரத்தில்
அன்பு கூறுகிறபடியால்
மரணத்தை விட்டு நீங்கி
மரணத்தை விட்டு நீங்கி
ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
இங்க பாருங்க, நாம நித்திய ஜீவனுக்கு நாங்க இல்ல, நித்திய மரணத்துக்கு நாங்க இல்லையா. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, நாம் சகோதரர்ல அன்பு கூறுகிறபடியினாலே நாம் நித்திய ஜீவனுக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது தெரியுமா, தன் சகோதரனை நேசிக்கிற பொழுது. ஒரே ரத்தத்தினாலே மீட்ட சகோதரனை நாம் நேசிக்கிற பொழுது நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல நீ உன் சகோதரனை வெறுக்கிற பொழுது அதுக்குள்ள இருந்து வெளியே வருகிறாய் என்பதையும் மறத்து விட முடியாது. ஆகையினால உன் சகோதரனை எவ்வளவுக்கு நேசிக்கிறாய், உன் சபையில இருக்கிற உன் சகோதரர்களை எவ்வளவுக்கு நேசிக்கிறாய். ஐயா திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட செய்தி உனக்கு கடைசியாக இருக்கலாம், இல்லையோ ஆண்டவருக்கு முன்பாக நின்று எதுவும் சொல்ல முடியாது, அது எல்லாம் லேட்டான காரியம். அதனால நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்து. ஏண்டா நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம், களவெடுக்காத பொய் சொல்லாத இதுதான் வார்த்தைகள், இவைகளைத்தான் நான் பின்பற்ற வேண்டும், ஆராதனைக்கு வந்துவிட்டால் சரி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக போய் இந்த விஷயத்திலே நாம் எந்த பதிலும் கொடுக்க முடியாது, எதையும் கொடுக்க முடியாது, எதையும் கொடுக்க முடியாது. கலாத்திர 5:14 வாசிங்க.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல
பிறனிடத்திலும் அன்பு
பிறனிடத்திலே நீ அன்பு கூறுவாயானால்
என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
இன்னைக்கு ஒவ்வொரு வசனமா கஷ்டம்தான், என்னை போல இன்னும் ஒரு மனுஷன் சரியான கஷ்டம் பாரு, ஆனா கிறிஸ்து செய்யாதது உண்டு, எங்களை செய்ய சொல்லல, அதுதான் அங்க இருக்கிறது பெரிய பிரச்சனை. இயேசு செய்தபடியினால் நீயும் நானும் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நீ இன்னைக்கு இருந்து நாளைக்கு அப்படி ஒரு உன்னை போல புறனின், ஆனா முயற்சி எடு, முயற்சியே எடுக்கிறது இல்ல, முயற்சி எடு, உன்னை போல நேசி, உன்னை போல சிந்தி, பரவாயில்ல என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பரவாயில்ல. தொடர்ந்து வாசிங்க, அந்த அதிகாரத்தில் அவ்வளவு வாசிக்க, தொடர்ந்து வாசி, சீக்கிரம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் ஒருவர் ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள், அப்படி ஒருவர் ஒருவர் அழிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை பிடிச்சிங்கன்னா நீ கடிக்கிற நீயும் அழிஞ்சு போயிருவா, கடி வேண்டவனும் அழிஞ்சு போயிருவான், ரெண்டு பேரும் சரி வர மாட்டீங்க.
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள்,
அழிவீர்கள்,
அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்காதீங்கப்பா, ஒருவரை ஒருவர் அப்படி நடந்து கொள்ளாதீங்க. நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு எந்தவித அத்தாட்சியுமே கிடையாது, அப்படி நடவாத, அப்படி செயல்படாத, ஒருவரை ஒருவர் கண்ட மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. அப்படி செய்வீர்களே ஆனால் நீங்க அழிந்து போவீங்கப்பா, நீங்க அழிந்து போவீங்க, உங்களுக்கு சமாதானமே கிடையாது, பிறகு சந்தோஷமே கிடையாது உங்க வாழ்க்கையில். தொடர்ந்து வாசிங்க.
பின்னு நான் சொல்லுறது என்னவென்றால்,
என்னவென்றால்,
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்,
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கப்பா. ஆவிக்கேற்ற பிள்ளைகளாய், தேவனை தரிசிக்கிறவர்களாய், தேவ பிள்ளைகளாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் அப்படி நடந்து கொள்ளுங்க.
அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிற வேளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்றவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு
சொன்னது போல திரும்பவும் சொல்றேன். யாருக்கு தெரியுமா, தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்படுகிறது, அவிசுவாசிக்கல்ல, தேவனை அறியாதவர்களுக்கு அல்ல, தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் சில பேர் தாங்கள் செய்கிறதை மறந்து மற்றவர்கள் செய்கிறதை பிடித்துக் கொள்வது. இதுல இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆராயுங்க. திருப்பி வாசிங்க அந்த வார்த்தைகளை.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கமா
இருக்கின்றன.
விபசாரம்,
அசுத்தம், அசுத்தம்,
காமவிகாரம்,
விக்கிராராதனை,
பகைகள்,
பகைகள்,
விரோதங்கள்,
விரோதங்கள்,
வைராக்கியம்.
ஐயா நிறுத்துங்க, இந்த வைராக்கியம் இருக்கு பாருங்க. இது இருந்தா கூட நீ பரலோகத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. வைராக்கியம், நான் யாருன்னு சொல்லி தெரியும், நான் கதைக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன். இது வைராக்கியம். இது இருந்தா கூட பரலோகத்துக்குள்ள எலவுட் இல்ல. இது இருந்தா கூட பரலோகத்துல போட்டு போக இல்லாது. அதனாலதான் ஒரு மனுஷன் இங்க நம்ம சேர்ச்சில இருந்து ஒரு மனுஷன் சொன்ன, ஐயோ இப்படி வாழ முடியாது ஐயா, அதனாலதான் நான் ஞானஸ்தானமே எடுக்காம இருக்கிறேன். ஒரு படம் ஒன்று வரைந்திருந்தது, ஒரு படம் ஒன்று சொல்லி இப்படி வரைந்திருந்த ஒரு படம் ஒன்று, என்ன தெரியுமா? பரலோகம் என்பதை சுற்றி ஒரு வேலி அடைத்து பரலோகத்துக்கு வெளிப்பக்கம் ஒரு பக்கம், பரலோகத்தின் உள்பக்கம் ஒரு பக்கமாக இருந்தது. வெளிப்பக்கத்தில் ஏராளமான ஜனங்கள் போய் கொண்டிருந்தார்கள். அந்த படத்தை கண்ணால் கண்டு பாருங்க, அதெல்லாம் ஒழிச்சிருவாங்க பாருங்க. வெளியில அப்படியே போய்கொண்டிருக்கு ஜனம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகிறது ஒன்று, ரெண்டு, மூன்று, அப்படி அப்படி இருந்துச்சு. ஒருத்தரை பார்த்தா பரலோகத்துக்குள்ள இருந்து மதுளாளி ஏறி வெளியில குதிக்கிறார். ஏன் தெரியுமா? வாழ முடியல பாருங்க. அந்த கண்டிஷன்ல எங்களால வாழ முடியல. பைபிள் சொல்லுது பரிசுத்தமாயிருந்து சொல்லி வாழ முடியல. ஜென்ம எதிராளியோட பேச சொல்லுது வாழ முடியல. அவங்களோட கதை என்று சொல்லுது என்னால வாழ முடியல. அதனால என்ன செய்யறது? அநேகர் சபைக்குள்ள வந்துட்டு நாலாம் கிழமை அதே போக்கா போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? நாலு கிழமை கிடைக்கல கொடுக்கிற வசனம் இருக்கு பாருங்க, காணும் பண்ணிட்டு ஓடுறாங்க இல்லையா? ஏன் தெரியுமா? உன் சகோதரனோட பேசப்பா, அப்பதான் உனக்கு பரலோகம் இல்லையா? அப்படி அவனாவது மதலை விட்டு வெளியே பாஞ்சான், நீங்க சபைக்கே இருந்து பரலோகம் பெறாம விட்டா என்ன பரிதாபம், என்ன பரிதாபம். அந்த 21வது வசனத்தில் வாசிங்க, பொறாமைகள்,
பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள்.
இந்த பாருங்க, இது பாருங்க, இப்படி பாக்கல. கொலை பெரிய பாவமா, அல்லாட்ட வைராக்கியம் பெரிய பாவம், இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ரெண்டு செய்தவனும் பரலோகத்துக்கே வரல. அப்ப நாம என்ன தெரியுமா பாக்குறது? அவ வரமாட்டார் பாருங்க, இவ வரமாட்டார். ஆனா நமக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? வைராக்கியமும் கோபமும். கோபம் ரெண்டுக்கும் பரலோகத்தில் எலவுட் இல்ல. நாம எல்லாம் பாக்குறது என்ன தெரியுமா? பலகாரம், பலகாரம், பலகாரம். தொடர்ந்து வாசிங்க.
இப்படிப்பட்டவர்களை சிந்திக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல.
திருப்பி வாசிங்க, இப்படிப்பட்டவர்களை,
இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று.
சுதந்தரிப்பதில்லை பாருங்க, நீங்க கொலை செய்யறது இல்ல பாருங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா கோபக்காரங்க, வைராக்கியம் உள்ள நீங்க, இவைகள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் பரலோகத்துல எலவுட்டே இல்ல பாருங்க. எலவுட்டே இல்ல, எலவுட்டே இல்ல. உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு போதகர் கிடைச்சிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு போதகர் கிடைச்சிருக்கிறார். இல்லையோ உங்க கோபம், உங்க 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 கொழுப்பு எல்லாத்துக்கும். 22வது வசனத்தை வாசிங்க. ஆவியின்
கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
அதை விட்டுட்டு 6வது வசனத்தில், 6வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க.
சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால்,
அகப்பட்டால்
ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள்.
கொஞ்சம் பொறுங்க, இங்க பாருங்க. ஒருத்தன் களவெடுத்தான்னு சொல்லிச்சுன்னா எப்படி உங்களை கதை கேட்டுக்குமா? சாந்தமுள்ள ஆவி, அது என்னன்னு சொல்லி கேக்குறீங்க போல எனக்கு தெரியுது. சாந்தமுள்ள ஆவியோட ஒருத்தனோட அணுகட்டுக்குமா? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க.
சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால்,
யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும்
ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள்,
ஆவிக்குரிய மனுஷனா நீ என்றதை அப்பதான் காணலாம். வாசிங்க.
சாந்தமுள்ள ஆவியோடு,
சாந்தமுள்ள ஆவியோடு
அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணும்.
அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ண செய்யுங்க.
நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு.
நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு கவனமாயிரு. ஆனா நீ தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி சொன்னா ஒருத்தன் பிள்ளை செய்துட்டா சாந்த மனதோடு விளைஞ்சதா அவனை அந்த பிள்ளையிலிருந்து தப்புவிக்கிறதுக்கு பார்க்கணுமே ஒழிய உன்னுடைய வீரத்தையும் உன்னுடைய நியாயத்தையும் காட்டக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் இதைத்தான் செய்கிறது. உனக்கு தெரியுமா பைபிள் என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருந்துதான் ஏன் செய்துட்டு போறான். அதனால என்ன செய்யணும், சாந்த குணத்தோடு போய் சொல்லுங்க, ஐயா இப்படி செய்யாத, கேட்காட்டிக்கு விட்டுடு, உன்ன முன்னுக்கு நின்று நியாயம் தீர்க்க சொல்லி இங்க யாரும் சொல்லல, வேதத்துல இடமும் கொடுக்கல, போய் சொல்லி நீ செய்ய விட்டுடு. ஓகே ஓகே, ஏன் தெரியுமா உன்னையும் காப்பாற்ற சொல்லி அதுல கிடைக்கு. நீ அதுல போய் தேவையில்லாத கதைச்சு தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்று ஜோவான் 4:4 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து வாசிங்க.
நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல.
பயப்பட்டவன் அன்பில் பூரணப்பட்டிருக்க முடியாது. வாசிங்க தொடர்ந்து. ஓகே,
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு
கூறுகிறோம்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 20 வசனத்தை.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
எல்லாரும் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க இல்லையா? தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் நீங்க வரமாட்டான் பாருங்க. எல்லாரும் தேவனத்தில் அன்பு கூறுகிறோம், ஆனா எத்தனை பேர் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம்? தேவனிடத்திலே அன்பு கூறுவோம்னு சொன்னா ரெண்டு கையை நாம் உயர்த்துவோம், ஆனா எத்தனை பேர் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம்னு சொல்லிச்சுனா ஒரு கையும் உயர்த்த மாட்டோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் பொய்யன். அநேகர் நினைக்கிறது எங்களுக்கு எல்லாம் கண் இல்லைன்னு சொல்லி. யோசப் பிரதர் அங்களோட கதைக்கலன்னு சொல்லி நான் என்ன நினைக்கிறது யோசப் பிரதர்? அப்ப அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா? இவங்களுக்கு குருடி, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷன் தன் சகோதரனை நேசிக்கிறவனாக இருப்பான். சகோதரனை பகைக்கிற மனுஷன் தேவனை காண முடியாது, தேவனோட பேசவும் முடியாது. சரியா? ஓகே, தொடர்ந்து அந்த அந்த பக்கத்தை பின்பக்கத்தை வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம்.
இந்த கற்பனையை யாரால்? அவரால் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஐயா, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா சகோதரத்திலையும் அன்பு கூறணும். சகோதரத்தில் அன்பு கூறுகிற மனுஷன் தேவனிலே அன்புள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு இதைத்தான் யோசிப்பு சரியா நிரூபிச்சான். பாரு, நிறைய நிரூபிச்சான் பாரு. என்ன தெரியுமா நிரூபிச்சான்? தேவன் என்னோடு இருக்கிறார் ஐயா, தேவன் என்னோடு இருக்கிறார் ஐயா. ஆர்டையும் போய் சித்தத்தை குறிச்சு விசாரிங்க, பயங்கரமா சித்தத்தை குறிச்சு எல்லாம் சொல்லுவாங்க பாரு. அது சித்தம், இது சித்தம், அந்த சித்தம், இந்த சித்தம், ஆனா கதைக்கிறது சித்தத்தை குறித்து பயங்கரமாய் பேசுவார்கள். வாசிங்க 1 பேதுரு 1:22, சீக்கிரம் வாசிங்க, பார்த்து நான் முடிச்சிடறேன். 1 பேதுரு 1:22,
ஆவியால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்தில் கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதத்தோடே ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
சுத்த இருதத்தோடு அன்பு கூறுங்க, மாயமற்ற இருதத்தோடு அல்ல, சுத்த இருதயத்தோடு. இருதயம் சிறுக்குள்ளதும் அது கேடுள்ளதும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நீயும் நானும் தேவனை ஆராதிக்கிறோமா, தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துகிறோமா, தேவனை ஆராதிக்கிற மனுஷன் நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சுத்த இருதயத்தோடு ஒருவர்களை ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஒன்று வச்சு பேசக்கூடாது, உள்ளத்தில் ஒன்று நினைத்துக் கொண்டு நடக்கக்கூடாது. விளங்குறத? ஆகையினால சுத்த இருதயத்தோடு ஒருவர்களை ஒருவர் அன்பு கூறு. சுத்த இருதயம் ஒன்று இருதயத்தில் வச்சு நடவாதீங்க, அது உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. நீங்க தேவனோடு பேசல, நீங்க ஆராதிக்கிற பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்கள் விரும்ப வேண்டிய அளவுக்கு போய் செல்ல முடியாது. ஆகையினால என்ன செய்யுங்க? சுத்த இருதயம். அதே ஆண்டோட ரத்தின இருதயத்தில் இல்லாத பொல்லாதெல்லாம் இங்கதான் இருக்குதுன்னு சொல்லி சுத்த இருதயத்தோடு தேவனுக்கு உங்கள் சகோதரர்களுக்கு சகோதரர்களை நீங்கள் அன்பு கூறுங்கள். மாயமற்ற இருதயம் உள்ளவர்களாக இருங்க. மாயமற்றது நல்லொரு வாழ்க்கையே கிடையாது. மாயமான வாழ்க்கை இல்லையா? ஒன்றை வைத்துக்கொண்டு ஒன்று செய்கிறது, இல்லாதது போல நடிக்கிறது, இருக்கிறது போல நடிக்கிறது, மாயமான வாழ்க்கை. நாம் தேவனோடு உறவில்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவனோடு உறவு இல்லாத மாதிரி இருக்கணும். அதை விட்டு நடிக்க கூடாது. என்னை விட்டா ஒருவரும் கிடையாதுன்னு சொல்லி பிரயோசனம் யாருக்கும் கிடையாது. உனக்கும் கிடையாது, தேவராஜ்யத்துக்கும் கிடையாது, சபைக்கும் கிடையாது, தேவ ஊழியத்துக்கும் கிடையாது. ரோமர் 12:9-10 வாசிங்க. ரோமர் 12:9-10.
உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வருத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவர் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
திருப்பி வாசிங்க 9:1.
உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வருத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவர் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
கனம் பண்ணுவதில் ஒருவர் ஒருவர் என்ன செய்யுங்க?
முந்திக்
கொள்ளுங்க. ஒருவர் போய் கை கொடுக்கறதுல முந்திக் கொள்ளுங்க. அவன் தான் தேவ மனுஷன். என்னதான் நடந்திருந்தான், எவர் என்னத்தை தான் பேசியிருந்தான், அங்க ஒன்று நடக்க போறது கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், வடிவா கேளுங்க. உண்மை இல்லாத சம்பவங்கள் எது பேசினாலும் வாயை மூடிட்டு இருந்து அது வருகிற காத்தோடு சேர்ந்து போகும். ஆனா நீ பேச தொடங்கினியோ, நீ பேச தொடங்கினியோ, என்னவாக இருக்கட்டும், ஒன்னும் கொலகாரன் என்று சொன்னாலும் பேசாம இரு. நீ கொலை செய்தாதான் அப்படி இருக்க, கொலை செய்யல பேசாம இரு. வருகிற காத்தோடு அது கடந்து போக காட்டிக்கு என்ன வந்திருக்க. முந்தி கனம் பண்ணுங்கப்பா, முந்தி கனம் பண்ணுங்க. ஒருவர் ஒரு முந்தி கனம் பண்ணுங்க. சில பேருக்கு பெரியாக்கள் வயசுக்கு மூத்தவர்களுக்கு கை கொடுத்து எப்படி நடக்கிறதுன்றே இங்க இருக்கிறவர்களுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற நீங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. சகோதர சிநேகம் இல்லாமல் நீங்க தேவனோடு பேசுகிறது என்பது பொய்க்காரியமாகும். 12:2 வாசிங்க.
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சவியாதிருங்கள்.
நிறுத்துங்க அதுல. உங்களை துன்பப்படுத்துறவர்கள் என்ன செய்யட்டுமா?
ஆசீர்வதி.
இதைத்தான் யோபு செய்தான், இதைத்தான் யோசிப்பு செய்தான், இதைத்தான் இயேசு செய்தான். அகையினால நீ நான் என்ன செய்யணும்? உங்களை துன்பப்படுத்துறது அப்பா நீ நல்லா இரு, அது காணும் ஆளை விடு. நீ நல்லா இருந்துச்சுன்னா அதே பெருமை நமக்கு, விட்டுடு. இந்த வார்த்தை சொல்லி பாருங்க. வந்த மனுஷன் உங்க பக்கமா திரும்பாட்டிக்கு என்னட்ட வந்து கேளு. நான் பல இடத்துல இப்படி ட்ரை பண்ணிருக்கேன். ஐயா நீ என்ன விட்டுடு, நீ நல்லா இருந்தா காணும் அப்படி சொல்லுங்க. வருகிறவன் கோபத்துல வருகிறவெல்லாம் அவனுடைய வார்த்தை மாறி உங்களோட கதை கட்டிக்கு பாரு. இது தெரியாது, வசனத்தை கையில வச்சுக்கொண்டு இது ஒன்றும் தெரியாது. சும்மா சொல்றது எல்லாம் இல்லாத பொருள் அதெல்லாம் சொல்லி பிரச்சனை ஆகி உங்களை துன்பப்படுத்துறவில்லை ஆசீர்வதிங்கப்பா. யாரா இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும், நல்லா ஆசீர்வதி. விட்டுட்டு போ, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உனக்கு விரோதமாக பேசினாலும் சரி, உனக்கு விரோதமாக திட்டினாலும் சரி, உனக்கு விரோதமாக பொய் சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, ஆசீர்வதி. ஏன் தெரியுமா? சவிக்கிறது உனக்கு தகுந்ததல்ல, துதிக்கிற வாயால சவியாதிருப்பாயாக. தொடர்ந்து வாசிங்க.
சந்தோஷப்படுறவனோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவனுடைய கூட அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவளை சிந்தியாமல் தாழ்மையானவனுக்கு இழங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும்
அந்த வசனத்தை திருப்பி வாசி, உங்களே
ஒருவரோடு ஒருவர்
உங்களையே
புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்.
உங்களையே புத்திமார்கள் என்று சொல்லி எண்ணிடாதே. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சாது. தொடர்ந்து வாசிங்க.
ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்க.
ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க.
எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவளை செய்ய நாடுங்கள்.
எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக, நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுவோம். ஆனால் எல்லா மனுஷர்களுக்கு முன்பதாகவும் சரியானதை செய்ய நாடுங்க. எல்லா மனுஷர்களுக்கும் முன்பதாகவும் வாசிங்க தொடர்ந்து.
கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதி செய்வேன் என்று கர்த்தர்
சொல்லுகிறாரே. பழிவாங்குறது யாருக்குரிய தெரியுமா? தேவனுக்குரியது. இதுவரைக்கும் நீங்க எத்தனை பேர் பழி வாங்கியிருக்கீங்க? எத்தனை பேரை பழி வாங்கியிருக்கீங்க? அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி கழிச்சாங்க, இப்படி நடந்தது, அப்படி நடக்கல, இப்படி அதனால நான் இப்படி செய்வேன், இப்படி செய்ய மாட்டேன். எத்தனை பேர் அப்படி நினைச்சீங்க? ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இந்த காரியம் எல்லாம் உன் காரியம் கிடையாது, அது என்னுடைய காரியம். உன் வேலை என்ன செய்யறது தெரியுமா? ஆராதனைக்கு வா, தேவனை ஆராதி, அவர்களே ஆசீர்வதி. ஆராதனைக்கு வா. ஊழியக்காரங்களை குறித்து யோசிங்க கொஞ்சம். யாராவது ஒரு ஆள் எனக்கு விரோதமா பேசிட்டீங்கன்னு வைங்க, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க.
பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் பதில் செய்வார் எல்லாத்துக்கும். இந்த நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கணும். இந்த நம்பிக்கை அடிக்கடி எங்க போதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆண்டவர் செய்வார் ஐயா பதில், எல்லாவற்றுக்கும் செய்வார். இன்றைக்கு செய்வார், நாளைக்கு செய்வார், கடந்த காரியத்துக்கு செய்வார். எல்லாம் ஒரு நாள்ல தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். தேவன் எல்லாவற்றுக்கும் பதில் வைத்திருக்கிறார். வாசிங்க தொடர்ந்து.
நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோவாய்க்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்பியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு.
பாரு, உங்களை பகைக்கிறவங்க இதைத்தான் யோசிப்பு செய்தான் தெரியுமா? யோசிப்புங்கிற தேவன் இதைத்தான் செய்தான். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அன்பியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலையிலே அவன் தலை மேல் குவிப்பா.
இப்படி இதைத்தான் அங்க செய்த பொழுது அவங்களுடைய சகோதரங்களுடைய நிலைமையை பாத்தீங்களா? பயந்து போய் நின்றாங்க. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஒரு மனுஷன் உனக்கு எதிராக பேசினா அவனை நீ ஆசீர்வதி, அது அவனோட தலையில அக்கினி தலையை கொட்டுகிறது போல இருக்குமா? அப்படி இருக்குமா? இன்னைக்கு நாம அக்கினியே கொட்ட பாக்குறோம் பாருங்க. சகோதரர்கள் என்பதை நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நிறுவி, கிறிஸ்தவன் என்றதை நிறுவியாதீங்க. எனக்கு தெரியும் எல்லாருடைய கையிலையும் பைபிள் இருக்குது, பதிஞ்சும் வச்சிருக்கிறோம் நாம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. தேவ பிள்ளைகள் என்பதை நிறுவிங்க. தொடர்ந்து வாசிங்க.
தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
நீ தீமையினால வெல்லப்படாத ஐயா, தீமையை நன்மையினால வெல்லு. இன்னைக்கு அநேகர் தீமையை தீமையால வந்து கொண்டு இருக்கிறார்கள். தீமையை தீமையினால. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்றது? தீமைய நன்மை செய்து வெல்லப்பா. யோசிப்பதைத்தான் செய்யலாம். வந்தாங்க பாருங்க, எல்லாரும் வந்தாங்க. ஆசீர்வதிச்சான், ஆசீர்வதிச்சான். வேண்டாம் பாருங்க, ஒரு வெல்லு. ஆபிரகாம் லோத்து நன்மையினால வேண்டாங்க பாருங்க. இல்லைன்னு சொல்லி அதுல ரெண்டு பேரும் புரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வந்தாங்க என்னத்தினால? நன்மையினால வந்தாங்க ஐயா. நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை தீமைகளை நன்மையினால வெண்டீங்க? எத்தனை தீமைகளை, அதாவது எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை காரியங்களை நன்மையினால வெண்டீங்கப்பா? நன்மையினால வெண்டீங்க. யோவான் 13:34-35 சீக்கிரம் வாசிங்க. யோவான் 13:34-35.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தா நீங்க தேவ பிள்ளைகள் என்பதை எல்லாரும் அறிஞ்சு கொள்வாங்க. உங்க வாயால சொல்லுகிறதுனாலே அல்ல. நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் சேர்ச்சுக்கு போகிறவன், நான் சேர்ச்சுக்கு போகிறவன், நான் சேர்ச்சுக்கு போகிறவன், என்னுடைய காது தேவையான அளவுக்கு நான் கேள்வி வெளியில் என்ன தெரியுமா, சேர்ச்சுக்கு போறவங்களை நம்பலாம், சேர்த்துக்கு போகிறவங்களை நம்பலாம், வேண்டிய அளவுக்கு கேட்பேன் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு என்ன தெரியுமா பயம், இந்த சேர்த்துக்கு வர்றாரு அந்த பேரை கெடுத்துட்டாருந்தாக்கா, சேர்த்துக்கு போகிறவங்க நல்லவங்க, நிஜவாசி சொல்ல வெளியில் இருக்கிறவங்க சொல்றாங்க, சேர்த்துக்கு போறவங்க அவங்க உண்மை உள்ளவங்க நல்லவங்க. எனக்கு ஒரே பயம் பாருங்க, யாராவது ஒரு ஆள் புதால கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்துக்கு இறுதி போட்டு என்னுடைய இறுதியம் சரியாக வேகமாக அடிக்கும் பாரு, வேகமாக அடிக்கும் பாரு. சகோதர சிநேகம், தீமையை நன்மையினால வெல்லுங்க, தீமையை உங்க வாயினால வெல்லாதீங்க. 1 கொரிந்தியர் 13:1 வாசிங்க, அதை வாசித்து நான் முடிச்சிருக்கேன். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க, வாசித்து நான் முடிச்சிருக்கேன்.
நான் மனிதர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்.
நான் மனுஷ பாஷையும் தூதர் பாஷையும் கூட நீங்க பேசலாம் பாருங்க, பேசுங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தொடர்ந்து வாசிங்க.
அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கற்றாழம் போலவும் இருப்பேன்.
அன்பு எனக்குள்ள இராட்டா சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கு. கையை தட்டி விட்டால் கொஞ்சத்துல ஒன்றும் இல்லை. அன்பு இல்லாத மனுஷன் பிடித்திருப்பான், பிரியோசனமே கிடையாது. அடுத்த வருஷத்தை வாசிங்க.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு ராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை.
எல்லளவு விசுவாசம் இருக்கலாம் பாருங்க, அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்துல பிரயோசனமே இல்லை. இப்ப விளங்குதா, உங்க காரியங்கள் ஏன் கேட்கப்படுகிறது இல்ல, உங்க ஜபங்கள் ஏன் கேட்கப்படுகிறது இல்ல, அற்புதம் ஏன் நடக்கிறது இல்ல, அதிசயமே நடக்கிறது இல்ல. விசுவாசம் இருக்கு, உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கு பாருங்க, உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குது, ஆனா மிச்சம் இல்ல, வழங்குறது அன்பு இல்ல, நேசிக்க தெரியல, அன்பு கூற தெரியல, கனம் பண்ண தெரியல, எல்லாரும் ஏதோ அட்டி தள்ளி கொண்டு வந்து தெய்வமே 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 தெய்வம் அச்சா அப்படி பாக்குறாரு. என்ன தெரியுமா, அங்க கதைக்கிறது இல்ல, இங்க பேசுறது இல்ல, ஆனா ஊழியம் செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம், அங்க போவோம், இங்க போறோம், எல்லாம் செய்வோம், ஆனா அற்புதம் 10 கேட்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்யல, எப்படி செய்கிறது? நான் தீர்க்க தரிசன வர முடியவனா இருக்கலாம், ஐயா என்னட்ட வரம் இருக்கலாம் பாரு, வரம் இருக்கலாம் பாரு, வரம் இருக்கலாம், ஆனா அன்பு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பிரியோசனம் ஒரு பிரயோசனமும் கிடையாது. நீ சொல்லிக்கொண்டே உன்னிட்ட வரம் இருக்குது, உன்னிட்ட வரம் இருக்குது, உன்னிட்ட வரம் இருக்குதுன்னு சொல்லி, ஆனா உன்னுடைய அன்பு இருக்குன்னு சொல்லி யாராவது சொல்லி இருக்கீங்களா? என்னுடைய அன்பு இருக்குது பாருங்க, என்னுடைய அன்பு இருக்கு பாருங்க, நிறைய இருக்குது, கொஞ்சம் தாரேன் உங்களுக்கு, அன்பு இருக்குது, அன்பு இருக்குதுன்னு சொல்லி. தொடர்ந்து வாசிங்க, இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான்
ஒன்றுமில்லை.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம்
ஒன்று எல்லாத்தையும் கொண்டு காணிக்கைக்கு போடுங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களையே நீங்க கொடுங்க, ரத்த சாட்சியாக என்ன நான் வச்சு கொடுக்குறேன் சொல்லி கொடுங்க. அன்பு இல்லைன்னு சொல்லி அதை வச்சு என்னதான் செய்யறது, ஒன்றும் கிடையாது. உன் உயிர் போக தக்கிறதுக்கு தேவனுக்கு ஊழியம் செய், ஆனா அன்பு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அன்பு
நீடிய சாந்தமும்
கொஞ்சம் பாருங்க, அன்பு குறிச்சு தான் பேசப்படுது பாருங்க. அன்பு என்ன செய்யுமா? நீடிய சாந்தம். நீடிய சாந்தமாக இருந்தா ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது, ஒன்றும் வராது. அடுத்த வசி,
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை.
பொறாமையே இல்லை பாருங்க. அடுத்த வாசி,
அன்பு தன்னை புகழாது,
புகழவே புகழாது,
இருமாப்பா இராது,
அடையாது,
அயோக்கியமானதை செய்,
அயோக்கியமானது. இருமாப்படுகிறது தெரியுமா? இருமாப்புன்னு சொன்னா யாரு எத்தனை பேருக்கு தெரியும்? திருமாப்புன்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாதா இருமாப்புன்னு சொல்லி? அடுத்த வாசி,
அயோக்கியமானதை செய்யாது.
இல்ல நாங்க பிடிச்சி ஆக்களை அப்படி பிடிச்சி பிடிச்சி நீங்க இப்ப கையை வைத்தறது இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, பிடிங்க. அடுத்த வாசி,
அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது,
நாடாது,
சினம் அடையாது.
சினம் அடையாது பாருங்க, இந்த சினம் அண்ணன் சினம் தெரியுமா? அதுக்கும் தெரியாது. நானே சொல்றேன், சினம் அடைகிறது, சீரிப்பாயிருது பாருங்க. இந்த வெக்கையில சில பேர் சீரிப்பாங்க தெரியுமா? அதுக்கும் தெரியாதா? வைக்கல சினந்து போயிரும் பாருங்க. அப்படி சில பேருடைய காரியத்துல சினந்து போயிருந்து பாருங்க, சீரிப்பாயிருது பாருங்க, சீரிப்பாயிரும். அதையும் சேர்ந்து இந்த வெக்கையும் சேர்ந்து எல்லாத்தையும் பிரச்சினாக்கி விட்டுரும் பாருங்க. அப்படி சினம் அடையக்கூடாது, சீரிப்பாயக்கூடாது. வழங்க இதெல்லாம் நீ தேவனுடைய புள்ளி என்பதை நிரூபிக்காது, எங்கேயும் நிரூபிக்காது, வெளியில போனாலும் நிரூபிக்காது, உள்ளுக்கு இருந்தாலும் நிரூபிக்காது. சில பேர் என்ன தெரியுமா நினைக்கிறது? நாங்கதான் சீரிப்பாஞ்சிட்டு ஏதோ பெரிய பரிசுத்தத்துக்கு வாதாரணம் மாதிரி நினைக்கிறது. ஏதோ நாம சரியான காரியம், சரியான காரியத்துக்கு சரியான வழியில நாம நடக்கிறோம். விளங்குறதா? அநேகர் ஒரு காரியத்தை நன்மையாக செய்யறதுக்கு இன்னும் ஒரு தவறான வழியை பாவிக்கிறது. பிரதர் பிழைச்சி திட்டா அதை போய் என்ன சொல்லிச்சு? தயவ பக்குமாய் இருந்து பேசினது. சீறி விழுந்து சினமடைந்தா இங்க இருக்கிற அவ்வளவு வார்த்தைகளும் சரி விழுந்தான், அப்புறம் அந்த செய்து பிரயோஜனம் கிடையாது. விளங்குதா? வாசிங்க தொடர்ந்து.
தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்.
மற்றவங்களுக்கு ஒன்று நடந்துட்டா அதுல சந்தோஷப்படாது. இதுதான் கிறிஸ்தவம். மற்றவனுக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டா சந்தோஷப்படாது. விளங்கிச்சுதா? யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தனுக்கு நடக்கக்கூடாது நடந்துட்டா அதுல சந்தோஷப்படாது. அதுக்கு பேர் சகோதர அன்பு. எது? அதை குறித்து ஆதரித்து அதை பேசி அதை சரிப்படுத்தி. தொடர்ந்து வாசிங்க.
சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்துவோம், அந்நிய பாதைகளானாலும் ஒழிந்துவோம், அறிவானாலும் ஒழிந்துவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. குறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துவோம்.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அன்பே பெரியதுன்னு சொல்லி நான் பாக்கிறேன். சகோதரிடத்திலே அன்பு கூறு. நீங்க அங்க அன்பு கூறாம இந்த ஆராதனையில இருந்து தேவனை காண போறது கிடையாது. அன்பு கூறுங்க, அவர்களை சிநேகிங்க. எவ்வளவு அநியாயம் செய்தாலும் சரி, எவ்வளவு அக்கிரமம் செய்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் சரி, எனக்கு தெரியும் அங்க கஷ்டம்னு சொல்லு, எனக்கு தெரியும் கஷ்டம்னு சொல்லு. ஆனாலும் இதை செய்யாமல் பரலோகம் போக முடியாது, இதை செய்யாமல் தேவராட்சியம் போக முடியாது, இதை செய்யாமல் ஒரு பிரியோஸ். எல்லா வசனமும் நாம கை கொள்ளலாம், விசுவாசம் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், அது எல்லாம் இருக்கலாம் அவங்ககிட்ட. ஆனா அன்பு கூறாம யாரும் போக மாட்டீங்க பாடுறோம். நானும் போக மாட்டேன், நீங்களும் போக மாட்டீங்க. நாங்களே போக இல்லைன்னு சொல்லி சொன்னா வெளியில் இருக்கிறவன் என்ன பாடு? ஆகையினால தேவன்ல நீங்க எப்படி அன்பு கூறுகிறீங்களோ அதே விதமாக உங்க சகோதரர்களே அன்பு கூறுகிறதை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி வெளிப்படுத்தாதீங்க, எப்பொழுதும் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துங்க. அதுவே இன்றைக்கு தேவையானது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.